செந்தூள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த காலை பொழுதினில் மிகவும் குளிர்கின்ற இந்த காலை வேளையில் உங்களை எல்லாம் சங்கம் மணலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் செய்நன்றி அறிதல் அதிகாரத்திலிருந்து முதல் குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஒருவர் பிறன் ஒருவனின் நிலைமையை அறிந்து அவனுக்கு வெளிப்படையாக உதவி செய்வதை காட்டிக்கொள்ளாமல் அவனுக்கு அவ்வப்போது மறைமுகமாக செய்து வரும் உதவிக்கு கைமாறாக மண்ணகத்தையும் விண்ணகத்தையும் ஈடு செய்து காட்ட முடியாது என்று சொல்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரியது. ஒருவன் தனக்கு எதிர்காலத்தில் எத்தகைய பயன் கிடைக்கும் என்று எதொன்றையும் எதிர்பார்க்காமல் பிறர்க்கு அவன் செய்யக்கூடிய உதவியின் தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அதனால் ஏற்படும் நன்மை கடலின் தன்மையை விட அளவில் பெரியதாக இருக்கும் என்கின்றார் திருவள்ளுவர். நேரில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இந்த அதாவது இந்த நோய் வாய்ப்பட்டு உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மக்கள் படும் அல்லல்கள் சொல்லி மாளாது. அதில் ஒரு சிறு பகுதியினர் எப்படியெல்லாம் அவர்களுடைய தொழில் எந்த அளவில் எல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை ஒரு பாடலுடன் உள்ளே செல்வோமா?
மஞ்சளும் சூடி கோலத்தில் நீ வரும் நேரம், மணமாலையும் மஞ்சளும் சூடி கோலத்தில் நீ வரும் நேரம், அண்ணன்பிரிகள் கண்ணீர் மழையில் நனைந்தே நான் வாழ்த்தினேன், மஞ்சடும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம்.
ஆடும்
கொரோனாவால் எவ்வளோ உயிர் இழப்புகள், நிறைய இழப்புகள் இருந்தாலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விளக்கப்பட்ட போதும் கூட பல தொழில்கள் முடக்கத்திலேயே இருக்கு. மணமக்களோட பெற்றோர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் திருமண புகைப்படங்களை பார்த்து ஆஹா எவ்வளவு எளிமையான திருமணம் அப்படின்னு நினச்சது சரிதான். ஆனால் 10 பேர் மட்டுமே சமூகம் இல்லைங்க. திருமணம் என்பது அதாவது அழைப்புதலை தொடங்கி மாங்கலி வரைக்கும் எவ்வளோ பேர் அதற்கு பின்னணியில் வேலை செய்கிறாங்க. எத்தனையோ லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலைமையெல்லாம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம்தாங்க. இயல்பான எளிமைன்றது வேறு, இந்த ஊரடங்குனால வந்த முடக்கன்றது வேறு. இந்த முடக்கத்தினால எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் மண்டப உரிமையாளர், அவர் சொல்கிறாரு வருஷத்துக்கே மொத்தம் 70 முகூர்த்த நாட்கள் தான். கோடை விடுமுறை அப்போ அதிக முகூர்த்தம் இருக்கும். ஏப்ரல் மே ஜூன் மாதத்தில் அதிகமான கல்யாணம் சடங்கெல்லாம் நடக்கும். இந்த ஊரடங்குனால எல்லாமே முடங்கி போச்சு. ஏப்ரலில் 11, மேல 15, ஜூனில் 9, 35 கல்யாணத்துக்கான முன்பதிவுகள் எல்லாம் ரத்தாயிடுச்சு. மண்டபம் பூட்டியே கிடந்தாலும் காவலாளிகள், தூய்மை பணியாளர்கள், மண்டப பராமரிப்பில் இருக்கிற ஊழியர்கள்னு எல்லோருக்கும் சம்பளம் தந்தாகணும். இது போக மின்சார கட்டணம், என்னதான் கிராமப்பகுதியில் இருந்தாலும் கட்டடத்துக்கான வரி, தொழில் வரி அப்படின்லாம் இருக்குது. இதே மாதிரி நகர்ப்புறங்களில் இருக்கிற மண்டபத்துங்களுக்கும் உண்டு. நாங்களும் அரசாங்கம் சொல்கிற மாதிரி அந்த ஸ்ப்ரே மருந்து தெளித்து வச்சிருக்கோம், டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சுருக்கோம், ஆனால் மண்டபத்தை எப்போ திறப்புக்கு போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. 3 மாதமாக 1 ரூபா கூட வருமானம் இல்லைங்க அப்படின்றாரு. அதே மாறி ஒரு சமையல்காரர், 9 வகையான கூட்டு, பருப்பு, சாம்பார், ரசம், மோருன்னு 3 வகை பாயாசம், போலின்னு நாஞ்சில் நாட்டு கல்யாண விருந்து, அதுக்கு வந்து தாழக்குடின்ற ஒரு சமையல் ரொம்ப பிரசித்தம். தாழக்குடி கிராமத்தில் மட்டும் 700 பேருக்கு மேலே சமையல் தொழிலை சார்ந்திருக்கோம். கடந்த 3 மாதங்களில் கிட்டத்தட்ட 30க்கு அதிகமான திருமணங்கள் ரத்தாகி இருக்கு. 1000 பேருக்கு குறையாமல் சமையல் நடக்கிற கல்யாணங்கள்லாம் இன்னைக்கு வெறும் 6 பேருக்கும் 50 பேருக்கும் நாங்கள் சமைச்சு போட்டுட்ருக்கோம். 40 பேர் வேலை செஞ்ச இடத்துல 4 பேரை வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் பந்தி பரிமாறத்துக்கு மட்டும் 30 பேர் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு 3-4 பேரோட வேலை செஞ்சிருக்கோம். 1000 பேருக்கு விருந்து பரிமாறின கை இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றார். அதே மாதிரி ஒரு புகைப்படக்காரர், 1 மாதத்தில் மட்டும் கடந்த 3 மாதத்தில் மட்டும் 6 லட்சம் ரூபாய்க்கான வருமான இழப்பு, பலருக்கு வேலை இழப்பு, எங்களுக்கே மொத்தம் 35 கல்யாணம் ரத்தையாயிருக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு அட்வான்ஸ் வாங்கியிருந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு வெறும் 10,000 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன். அப்படின்னா எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? இன்னும் பல பேர் வீட்டுக்குள்ளேயே தான் கல்யாணம், அதுவும் செல்ஃபோன்லேயே படம் பிடிச்சிக்கிறாங்க. வெளிப்பார்வைக்கு இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் மட்டும் இல்லாமல் ஆல்பம் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், ஆல்பத்தை பிரிண்ட் செய்கிற அச்சகம், ஒளிப்பதிவு கருவிகளை வாடகை கூட்டுறவங்க, தமிழ்நாடு முழுக்க 9 லட்சம் குடும்பங்களோட வேலை வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே மாதிரி மேடை அலங்காரம். மேடை அலங்கார தொழில்ன்றது லட்சக்கணக்கான முதலீட்டில் உபகரணங்கள் அலங்கார பொருட்களை உள்ளடக்கியது, நிறைய தொழிலாளர்களுக்கு வாழ்வளிக்கிறது. திருமணம், அரசியல் கூட்டம், பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லைனால மூணு மாசமா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. தொழிலாளர்களை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியல. இவ்வளவுக்கும் எங்களோட பெரிய நிறுவனம், அப்படி சின்ன நிறுவனங்களோட நிலைமையும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நோய் பல விதங்களையும் பல பேருக்கும் கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கு. நிலைமை விரைவிலேயே திரும்பும் என்று எதிர்பார்ப்போம்.
கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணின் என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன்.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபட்டன் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபட்டன் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. saffronindianrestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சங்கம் நிகழ்ச்சியினை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் www.planetaudio.org.nz/muttamilsangam என்ற இணையதள முகவரியிலும் கேட்டு மகிழுங்கள்.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நாம கொரோனா தொற்றினால மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பும் வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மக்களுக்கு என்ன தேவை குறைஞ்சாலும் குறைக்க முடியாத தேவை உணவு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் சமூகத்துல என்ன மாற்றம் நடந்தாலும் அது உடனடியாக பிரதிபலிப்பதும் உணவு சந்தையில தான். உணவுப் பொருட்கள் விலை எப்படி இருக்கு அப்படின்றது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்றத சில பேர் சொல்லியிருக்காங்க. உடனே ஒருபோதும் தெரிஞ்சதும் மக்கள் கூட்டம் அலைமோதியதை வச்சு அரிசி வியாபாரிங்க காட்டுல அடமழைதான்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு, ஆனா என் 50 வருஷ அனுபவத்துல சொல்றேன், அழிவானம் தொடங்கிடுச்சு. பொன்னி கிச்சடி சம்பா மாதிரியான உயர் ரக அரிசி வியாபாரம் ரொம்ப விழுந்துருச்சு. சாதாரண ரகம் நிறைய வாங்குறாங்க. அதாவது புதுசா ஒரு கூட்டம் ரேஷன் அரிசியும் நிவாரணமா கொடுக்குற அரிசியும் சாப்பிட தொடங்கியிருக்காருன்னு பட்டவர்த்தனமா தெரியுது. அரிசி வியாபாரம் குறைஞ்சதுனால பாதிப்பு எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கடைக்காரங்க, மொத்த வியாபாரிகள், மூட்டை தூக்கும் கோழி தொழிலாளர்கள், தரகர்கள்னு ஒரு பெரிய கூட்டத்துக்கே பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இன்னொரு விஷயத்த கவனிக்கலாம், காய்கறி கூட்டம் கடையில குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதே போல தற்காலிக சந்தையில் கடைகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. வீடு வீடா போய் காய்கறி விற்கிறவங்களும் நிறைய குறைஞ்சிட்டாங்க. மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லைன்றதுதான் ஒரு காரணம். ஒரு பக்கம் விவசாயிங்க விலை இல்லைன்னு காய்கறிகளை குப்பையில கொட்டுறாங்க, இன்னொரு பக்கம் நாங்கள் விற்காம குப்பையில கொட்டுறோம். நாம பண்றது மொத்த வியாபாரம், அதுல வந்து கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் போன்ற இங்கிலீஷ் காய்கறிகள் உட்பட எல்லா காய்கறியும் விற்கிறேன். 25 வருஷம் அனுபவம், முந்தி 1000 கிலோவுக்கு குறையாம காய்கறி விற்றவன் இப்ப 200 கிலோ கூட விற்க முடியாம தவிக்கிறேன். முந்தி மீதம் இருந்த காய்கறிகளை ஹோட்டல் விடுதின்னு கொடுப்பேன், ஆனா இப்ப அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எல்லா வியாபாரிகளுக்கும் இதே நிலைமை தான், கடும் நஷ்டம். இது இந்த பொருளாதாரம் ரொம்ப நசுங்கிக்கொண்டே போகுது, மக்களோட விழிப்புணர்வு இயல்பு வாழ்க்கைக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி எண்ணெய் வணிகரும் 30 வருஷமா தொழில் செய்யறோம், ஊடகங்களுக்கு முன்னாடி சமையல் எண்ணெய் மட்டும் தினசம் 2 டன் போகும், இப்ப 1 டன்னுக்கே முடியல. இந்த காலகட்டத்தில் வழக்கமா பண்டிகை திருவிழா முகூர்த்தம்னு கூட்ட அலைமோதும், ஆனா இப்போ அப்படி கிடையாது. எப்படி நாங்க சமாளிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதே நேரத்துல ஒரு வியாபாரம் ரொம்ப அதிகமா சூடு பிடிச்சிருக்கு. அதாவது என்னன்னா, இந்த கண்ணாப்பின்னான்னு இந்த கரோனா காலத்துல வியாபாரம் ஆகிறது கருவாடு தாங்க. முன்னைய விட 4 மடங்கு அதிகமா கருவாடு விற்கிறோம். இது எங்களுக்கு நல்ல செய்தி, ஆனா மொத்த சமூகத்துக்கும் நல்ல செய்தியான்னு தெரியல. ஏன்னா கருவாடு அதிகம் வந்துச்சுன்னா பஞ்சம் நெருங்கிருச்சுன்னு கிராமங்கள்ல சொல்லுவாங்க. 20 ரூபாய் கூட காய்கறி வாங்க முடியாத நிலைமையில தான் 5 ரூபாய்க்கு கருவாடு வாங்குவாங்க. ஏன்னா 2 துண்டு கருவாடை போட்டு மொத்த குடும்பமும் கருவாடு வாசத்திலேயே சாப்பிட்டு முடிச்சிடலாம். இப்போ அந்த சூழல் உருவாகிட்டு இருக்கிறத உணர முடியுது. இதனால கருவாட்டுக்கு ஏகப்பட்ட கிராக்கி அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி அதாவது ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில 5000 முட்டை 1.5 டன் பிராய்லர் கோழி வித்த நிலைமை மாறி இன்னைக்கு 100 கிலோ கறி கூட விற்காம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கரோனா வந்ததுனால பிராய்லரு கோழியால தான் நோய் வருதுன்னு முதல்ல கிளப்பின வதந்தி வந்துச்சு. அதனால வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சது. இப்ப கொஞ்சம் சமாளிச்சாலும் ஆனா முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு கோழி வியாபாரிகளும் சொல்றாங்க. ஆட்டுக்கறி வியாபாரம் இதை விட இன்னும் மோசமா. இந்த நிலைமைகள்லாம் சீரடைஞ்சு சகஜ நிலைமை விரைவில் திரும்பும் என்று எதிர்பார்ப்போம்.
ஆசிஸ்
நித்தம் இது போலே மடி மேலே விரவா
எல்லாளுமே இனி உன்னோடு தான்
என் ஜீவனம் உன் பின்னோடு தான்
நாளொரு நாடகம் ஆடிடத்தா
மாசி மாசந்தா கெட்டி மேல தாளந்தா
மாத்து மாலதா வந்து கூடும் வேளதா தாலி முடிக்க
நேரிலே அடுத்து வருவது நம் குழந்தைகளுக்கான கதை நேரம். அதனை நமக்காக அழகாக கதை சொல்லி வழங்குகின்ற அன்னபூர்ணி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்களோட கதை நேரம் பகுதியில் போன வாரம் உங்களுக்கு சொன்ன மாதிரி பஞ்சதந்திர கதையிலிருந்து ஒரு கதையை சொல்ல போகிறேன். இந்த பஞ்சதந்திர கதைகள் வந்தது எப்படின்னு எனக்கே முதல்ல தெரியாது. சின்ன வயசில் படிச்சிருக்கோம் பஞ்சதந்திர கதைகள்னு, ஆனால் இதுக்கு என்ன எதனால் அந்த பேர் வந்ததுன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்காக நான் வந்து கூகுளில் தேட போகும்போது தான் எனக்கே இதனுடைய கதை எதனால் இந்த பஞ்சதந்திர கதைகள்னு பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுது. அதை பற்றி உங்களுக்கு முதல்ல சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு அஞ்சு பையங்க இருந்தானுங்க. அஞ்சு பேருமே புத்திசாலி இல்லாமல் முட்டாள்தனமாகவும் சோம்பேறியாகவும் எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமையும் இருந்தானுங்க. அப்போ அந்த ராஜாவுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. இந்த பசங்களை வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம நாட்டை காப்பாற்ற போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நாட்டுக்கு வந்து ஒரு ஞானி வந்தார், குரு. அவர்கிட்ட தன்னோட கவலையே சொன்னார் ராஜா. என்னோடய பிள்ளைங்க எந்த புத்திசாலித்தனமும் இல்லாமல் சோம்பேறியாகவும் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களை வச்சு எப்படி இந்த நாடு காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு யோசனை சொல்லணும்னு சொல்கிறாரு. அப்போ இந்த குரு சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, உங்களோட பசங்களை என்கிட்ட ஒரு 6 மாதம் ஒப்படைங்க. உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைங்களாம் மாற்றி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 5 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு தன்னோட குருகுலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போய் இந்த பஞ்சதந்திர கதைகளை அவருக்கு இந்த பசங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமாக எப்படி கெட்டிக்காரத்தனமாக இருந்தால் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும், மக்களுக்கு நல்லது பண்ண முடியுன்றத ஒரு நாளும் ஒவ்வொரு கதையாக சொல்கிறார். இதில் அந்த 5 தந்திரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த தான் பஞ்சதந்திர கதைகள்னு நம்ம படிச்சுட்டு வர்றோம். போன வாரம் வந்து ஒரு நல்ல நட்பு வந்து எப்படி துரோகமாக மாறிச்சு, நல்ல நண்பனை எப்படி நம்ம நல்லா வச்சுக்கணும், துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம போன வாரம் நான் சொன்னேன்ல. இந்த வாரம் அதே மாதிரி மனசில் வஞ்சகம் வச்சுக்கக்கூடாது, கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது, யாரையும் நல்ல வார்த்தை சொல்லி ஏமாற்றக்கூடாது. அதை பற்றின ஒரு கதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போவோமா? ஒரு ஊரில் ஒரு அழகான ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது, ரிவர். அது பக்கத்தில் எப்போவுமே கொக்கு ஒன்று உட்காந்து அதற்கு தண்ணியில் போகிற மீனெல்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு நாள் மீனெல்லாம் துள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இந்த குக்கு அதுங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்குது. அப்போ ஒரு மீனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்ன குக்கு இவ்வளவு குயட்டாக இருக்குது இன்னைக்கு, எந்த மீனையும் சாப்பிடாது அப்படின்னு சும்மா இருக்காமல் பக்கத்தில் போய், குக்காரு என்ன இவ்வளோ கவலையோடு இருக்கீங்க, உங்களுக்கு பசி இல்லையா, எந்த மீனையுமே சாப்பிட்லையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குது. மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அதுதான் எனக்கு சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு சொல்லிச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு மீன் கேட்குது. அதுக்கு அந்த குக்கு சொல்லுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தன் இந்த ஆற்றுல விஷத்தை கொண்டு வந்து கலக்க போகிறானா, அப்படி கலந்தான்னா நீங்கள் எல்லாரும் செத்து போயிடுவீங்க, நீங்கள் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நீங்கள் எல்லாரும் செத்து போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், அதுதான் நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன், உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியலை, அதனால தான் சொல்லவும் முடியாமல் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மீன் ஒரே பயமாயிருச்சு, ஐயோ என்ன பண்ணுறது இப்போ, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, ஏதாவது யோசனை சொல்லுங்கள் குக்கு அப்படின்னு சொல்லு. நான் வேணால் ஒன்று செய்வேன், உங்கள் எல்லாரையும் கொண்டு போய் இன்னொரு ஆற்றுல கொண்டு போய் விட்டுருவேன், அங்கே நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னோடனே, ஆ சரியான ஐடியா தான், எங்களை கொஞ்சம் கொண்டு போய் அங்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுதுங்க. சரின்னு வாயில் ஒரு 10 மீனை கவி கவி கவிட்டு போய் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லான ஒருபாடு ஒரு பாறையில் மீன் எல்லாத்தையும் காய வச்சுடுது. நல்லா கருவாடான ஒருபாடு மறுநாளைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டே இருந்த நண்டு, என்னடா அந்த கொக்கு வந்து 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 மீனை தூக்கிட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு கொக்குட்ட வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குது. உனக்கு தெரியாதா, இந்த ஆற்றுல விஷத்தை கலக்க போகிறாங்க, அதனால தான் நான் மீனெல்லாம் பத்திரமா கொண்டு போய் இன்னொரு ஆற்றுல விடுறேன் அப்படின்னோடனே, ஐயோ என்னையும் கொண்டு போய் விட்டுருங்களே, நானும் பொழைச்சிக்கணும்ல, என்னையும் ப்ளீஸ் என்னை கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லி நண்டு கேட்குது. சரின்னு இந்த நண்டை கவிக்கிட்டு மனசுக்குள்ளர கொக்கு நினைக்குது, ஆஹா நல்ல கொளுத்த நண்டு வந்து நம்ம வலையில விழுகுது, நல்ல சாப்பாடு தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு, ஒரு கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில கவிக்கிட்டு போகுது. போகும்போது அந்த நண்டு கீழே பார்க்குது, நிறைய மீன் முள்ளு கிடக்குது, பாறையில மீன் காய வச்சிருக்கு. அப்போதான் நண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆஹா இந்த கொக்கு நம்மளையெல்லாம் வஞ்சகமாக ஏமாத்தி சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வலையை விரிச்சிருக்குது, நம்ம எல்லாரும் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோமே, இதிலிருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கொக்குட்ட, கொக்கு நான் மட்டும் தப்பிச்சு வந்தால் நல்லது கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் ஆற்றுல இருக்காங்க, அதனால திரும்பி என்னை கொண்டு போய் ஆற்றுல விடு, நான் எல்லாத்தையும் பேசி எல்லாரையுமே நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அப்போ இன்னொரு ஆற்றுக்கு ஒரு ஒருத்தரையா நீ கொண்டு போய் விட்டீங்கன்னா உன் பெரிய மனசுக்கு நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி நண்டு சொல்லுது. உடனே இந்த கொக்கு, ஆஹா ஒரு நண்டு நமக்கு பத்தாதுன்னா நிறைய வேணும், அதனால சரி கொண்டு போய் விடுவோம்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்துக்கான், திரும்பி அந்த ஆற்றுக்கே கொண்டு வந்து விடுது. கீழே இறங்க போகும்போது அந்த நண்டு என்ன பண்ணுச்சு, த காலால் கொக்கோட கழுத்தை போட்டு இறுக்கி நசுக்கி கொண்டுருச்சு. நண்டு பிடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சி கொண்டுருச்சு. அப்போதான் நண்டுக்கு என்ன புரிஞ்சிச்சின்னா, கொக்கோட வஞ்சக எண்ணம் புரிஞ்சிச்சு. கொக்கு தன்னோட இறையும் இழந்து நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கையும் இழந்து செத்து போச்சு இல்லையா. மனசில் வஞ்சக எண்ணம் வச்சுக்கக்கூடாது இல்லை. ஒன்னே மீன்கள் மாதிரி முட்டாள்தனமா நான் கொக்கு சொல்றது எல்லாத்தையும் நம்பி போனது மீனோட முட்டாள்தனம். நண்டுக்கு இருந்த புத்திசாலித்தனத்தால கொக்க கொன்னதோடையும் இல்லாது தன்னோட இனத்தையும் காப்பாத்திருச்சு. அதனால எப்பவுமே நமக்கு ஆட்களை புரிஞ்சுக்கிற தன்மை வேணும் சரியா. அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை பார்க்கட்டுமா. நன்றி, வணக்கம்.
நேர்களே, இன்று நிகழ்ச்சியில் கதை நேரத்தில் கதை சொல்லிய அன்னபூர்ணி அவர்களுக்கு நன்றியினை கூறி இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நல்ல வாரமாகட்டும். நன்றி, வணக்கம். Language.